ஹரி ஓம், அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. இதில் கடந்த வகுப்பில் வந்து 52 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்து முடித்தோம். அதில் 52வது ஸ்லோகத்தில் வந்து வித்யாரண்யர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த விகல்பம், சவிகல்பம், நிர்விகல்பம், இந்த சமாதிகளை பற்றிலாம் பேசினார். அதாவது சவிகல்ப சமாதினா என்ன, நிர்விகல்ப சமாதினா என்ன, இப்போ இந்த சவிகல்பத்துக்கும் நிர்விகல்பத்துக்கும் என்ன வித்தியாசம், அப்புறம் அதில் விகல்பம் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம கடந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம். அப்போ இதை வந்து நம்ம எப்படி நிதித்தியாசன முறையில் நடைமுறைப்படுத்துவது அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு எந்த சிந்தனைகள் இருந்தாலும் அது என்னை தொடவில்லை அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக நிற்கணும். அப்போ சிந்தனை நின்றுவிட்டால் இதுவும் என்னை வரையறுக்கவில்லை என்பதிலையும் நாம் தெளிவாக நிற்கணும். ரெண்டாவது, இதுதான் பிரம்மம்னு ஒரு பிடிப்பு வந்தால் அந்த இலக்கு எனும் கருத்து கூட கற்பனை தான். ஏன்னா பிரம்மம் அப்படிங்கிறது ஒரு இலக்கு கிடையாது இல்லையா. கடந்த முறை வந்து வித்யாரண்யர் நமக்கு என்ன சொன்னார், பிரம்மத்தை வந்து இலக்காக வச்சு நம்ம முயற்சி பண்ணக்கூடாது, ஏன்னா அது அடையும் பொருள் கிடையாது. அதாவது ஒரு இலக்காக இருந்தால் தானே நம்ம அடையணும். ஒரு டெஸ்டினேஷன் நமக்கு தெரியுது அப்படின்னா, இப்போ நான் கோயம்புத்தூருக்கு போகணும் அப்படின்னு நினச்சா அது ஒரு இலக்கு, கோயம்புத்தூர் நான் போகலாம். ஆனால் பிரம்மம் அப்படிங்கிறத ஒரு டெஸ்டினேஷனாக வச்சு, ஒரு இலக்காக வச்சு நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா அப்படி இல்லையே பிரம்மம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு நம்ம கேட்டோம். அது ஏங்க, பிரம்மம்னா அதான இலக்கு, அதை நோக்கி தானே நம்ம போகணும் அப்படின்னு கேட்டுக்காட்டி அவர் என்ன சொன்னார், இல்லைப்பா, தேடும் பொருள் எதுவோ அது நீயே. அப்போ நீயே அதுவாக இருந்துக்கிட்டு நான் எதையோ அடைய போகிறேன் அப்படின்னு சொல்லி வெளியே நீ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறது வெட்டி வேலை அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இதை நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம், நமக்கு வேறாக ஏதோ கடவுளை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அவர் இப்படி இருப்பார் அப்படி இருப்பார்னு சொல்லிட்டு வெளி விவகாரங்களில் சிக்கிக்கிட்டு சின்ன பின்னம் ஆகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத கடந்த பாடத்தில் சொன்னார் இல்லையா. அப்போ நம்ம இங்கே ரொம்ப தெளிவாகிக்கணும். அதாவது வெளி தேடி அடையும் பொருள் அல்ல கடவுள், நீ தேடும் பொருள் எதுவோ அது நீயே. அதுதான் ரிஷிகளுடைய உபதேசம், தத்துவமசி, நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் அப்படின்னு மகா வாக்கிய உபதேசத்தை ரிஷி கொடுக்குறார். அப்போ நம்ம இதை நல்லா உள்வாங்கிக்கிட்டு நடைமுறைக்கு வரணும் அப்படிங்கிறது தான் இப்போ வேதாந்த பாடமாக வித்யாரண்யர் நமக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கார். அதுதான் இப்போ பஞ்சதசிங்கிற இந்த நூலில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இன்றைக்கு 53வது செயலில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்ப்போம். இதம் வாக்கியகி தகர்த்தானுசந்தானம் சிரவணம் பவேத் யுக்தியா சம்பாவிதத்வானுசந்தானம் மனநம் து தத். நிதித்தியாசனம், சிரவணம், மனநம் அப்படிங்கிற விஷயமெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சிரவணம் என்றால் கேட்டல், மனநம் என்றால் கேட்ட விஷயங்களை சிந்தித்து தெளிதல், நிதித்தியாசனம் என்றால் நிலை பெறுதல், அவ்வாறு தெரிந்து கொண்ட நிலைப்பாட்டில் நாம் நிற்பது, இதுதான் சிரவண மனன நிதித்தியாசனம். இப்போ இங்கே என்ன சொல்ல வர்றாருனா, இந்த செயலில் வேத வாக்கியங்களின் மூலம் அவற்றின் உண்மை பொருளை தொடர்ந்து விசாரித்தல் சிரவணம் அப்படிங்கிறார். வேதத்தினுடைய மகா வாக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தத்துவமசி. அப்போ வேதம் என்ன சொல்ல வருதுன்னா, தத்துவமசி அப்படிங்கிற மகா வாக்கியத்தினுடைய அந்த உண்மை பொருளை நம்ம விசாரணை செய்து பார்ப்பதற்கு, அது என்ன சொல்ல வராங்க, ரிஷிகள் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம கவனித்து கேட்பதற்கு சிரவணம் என்று பொருள். அப்போ அது மாதிரி நம்ம கேட்குறோம், தத்துவமசி அப்படிங்கிற ஒரு மகா வாக்கிய உபதேசத்தை நம்ம கேட்குறோம். கேட்ட உடனே நமக்கு அது எப்படிங்க தத்துவமசிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க, அது எப்படிங்க நான் அதுவாக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம மீண்டும் அதே குருவின் இடத்துல வைக்கிறோம். ஏன்னா குரு வந்து நீ அதுவாகத்தனப்பா இருக்கிறாய், தத்துவமசி அப்படின்னு ஒரு உபதேசத்தை கொடுக்குறார். அதை கேட்ட உடனே நம்மளால் நம்ப முடியல, அது எப்படிங்க நான் அதுவாகத்தான் இருப்பேன், எனக்கு புரியலையே அப்படின்னு நம்ம அதனுடைய உண்மை பொருளை வந்து விசாரணை பண்ணுறோம். அப்போ நம்ம விவேக யுக்தியால் அந்த பொருள் உண்மை என சாத்தியமாகக்கூடிய அளவுக்கு நம்ம விசாரணை பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு பொருளுடைய விளக்கம் வந்து சொல்கிறத அப்படியே ஏற்றுக்கக்கூடாது இல்லையா. நம்ம ஏற்கனவே அதான சொல்கிறோம், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்போ இங்கே மகான்கள் ரிஷிகள் வந்து தத்துவம் அசி அப்படின்னு ஒரு உபதேசத்தை கொடுத்த உடனே, சரிங்க நீங்கள் சொல்லிட்டீங்க அதுதான் நான் அப்படின்னு உடனே நம்ம முடிவு பண்ணிடலாமான்னா அப்படி பண்ணக்கூடாதுல்ல. எப்படிப்பா அந்த உண்மை விஷயம் நீ சொல்கிறது தத்துவமசி அப்படின்னு அதனுடைய அந்த மெய்ப்பொருளை நம்ம விசாரணை பண்ணணும். அப்போ அதை பற்றி நம்ம ஆராய்ந்து பார்க்கணும், அதுக்கான விவேகத்தை கையாளணும், அதுக்கான யுக்திபூர்வமான விசாரணையை மேற்கொள்ள வேண்டும். அப்போ இது மாதிரி நம்ம யுக்திபூர்வமான விசாரணையை மேற்கொண்டு அதை விசாரித்து பார்த்து விவேகத்தினால நம்ம விழித்து கொள்ளும் போது நமக்கு அது என்ன புரிய வருது, அது உண்மை. நம்முடைய குருநாதர் சொல்லக்கூடிய வார்த்தை உண்மை, தத்துவமசி அப்படிங்கிற மகா வாக்கியம் உண்மை என்று உறுதி செய்து அதில் நம்ம நிலைத்து நிற்பதற்கான ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவதற்கு பெயர்தான் மனநம் அப்படின்னு இங்க அருமையா புரிய வைக்கிறார். இதம் வாக்கியகி தகர்த்தானு சந்தானம் சிரவணம் பவே யுக்தியா சம்பாவித அனுசந்தானம் மனநம் து தத் அப்படின்ட்டு அருமையா புரிய வச்சிட்டார். சிரவண மனனத்துக்கான விளக்கத்தை கொடுக்கிறார். அப்போ ஒரு ஸ்லோகத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதனுடைய உள்கட்டமைப்பை நம்ம நல்லா கவனிக்கிறோம், என்ன சொல்ல வருது இந்த ஸ்லோகம் அப்படின்னு பார்க்கிறோம். வேத சாஸ்திரமும் அப்படிதான், வேதத்தினுடைய விஷயங்களை எல்லாம் நம்ம படிக்கும்போது அதை ஒவ்வொன்றும் நம்ம உள்கட்டமைப்பை பார்க்குறோம், ரிஷிகள் என்ன சொல்றாங்கிறத கேட்குறோம். அப்போ சிரவணம் அப்படிங்கிற நிலையில நம்ம ஒரு ஆசானிடமிருந்து கேட்கின்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஒரு குருவினிடத்திலிருந்து ஆச்சாரியிடத்திலிருந்து உபதேசத்தை கேட்குறோம், ஒரு ஸ்லோகத்தை படிக்கிறோம் அப்படின்னா அந்த வாக்கியம் என்ன சொல்கிறது அதன் தத்துவ பொருளை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முயல வேண்டும். அப்போ அந்த மாதிரி சிரவணம்ங்கிற ஒரு விஷயத்துல நீங்க வந்து வேத வாக்கியத்தினுடைய மகா வாக்கிய உபதேசத்தை நீங்க கேட்டு அது என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நீங்க மீண்டும் உங்களுடைய யுக்திபூர்வமான விசாரணையை மேற்கொண்டு நான் நினைப்பது சரிதானா, அவர் மீண்டும் மீண்டும் இதை வலியுறுத்துவது முறைதானா அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது அது நமக்கு நம்முடைய அனுபவத்தோடு ஒத்து போகிறதா என்று விவேக யுக்தியால் சந்தேகம் இல்லாமல் உறுதி செய்வதுதான் இங்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மனநம் அப்படிங்கிறத இங்கு வித்யாரண்யர் சொல்றார். வித்யாரண்யரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, விவேகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு கூட்டுத்தனமா நம்புறது கிடையாது, அதாவது நம்பிக்கையின் அடிப்படையில் இங்க நம்ம கடவுளை பார்க்க முடியாது. ஏன்னா ஒருத்தர் சொல்லிட்டாங்க அப்படிதான் இருப்பார் போல் இருக்கு கடவுள், ஏன்னா நம்ம கடவுளை பார்த்தது இல்லை. ஒருத்தர் இப்படிதாங்க சிவபெருமான் மாதிரி ஜடாமுடியை வச்சுக்கிட்டுங்க அப்படியே கையில சூடாயத்தை எடுத்துட்டு வருவாருங்க அவரு தாங்க சிவம் அப்படின்ட்டா, ஓ அப்படிங்களா அப்படின்னு அப்படியே நம்ம நம்ப கூடாது இல்லையா. விஷ்ணு அப்படின்னா கையில சங்கும் சக்கரத்தை எடுத்துட்டு வருவாருங்க அப்படின்னா அப்படியே நம்ப கூடாது இல்லையா. அப்போ நம்முடைய அனுபவத்துக்கு ஒத்து போகுதா அப்படின்னு விவேகமா வச்சு யுக்திபூர்வமா சந்தேகம் இல்லாம உறுதி செய்து பார்த்தா அது நமக்கு பிடிமானமாகும். ஏன்னா இங்க வந்து ஞானம் வந்து நம்பிக்கையால் நிலைக்காதுங்கிறாரு வித்யாரண்யர். என்ன சொல்றாருன்னா, ஞானம்ங்கிறது வந்து ஏதோ மற்றவங்க சொல்றதை வச்சு கேட்டுக்கிட்டு அப்படியே நடந்துக்கிறது இல்லப்பா, இது யுக்தியால் உறுதி செய்யும்படும் போதே அது அசைக்க முடியாததாக மாறுகிறது என்று இந்த செயல்ல ஆழமா அதை புரிய வைக்கிறார். அப்ப சிரவணம் பண்ணி நம்ம ஒரு விஷயத்தை கேட்டுட்டோம் அப்படின்னா, ஆஹா நான் கேட்டுட்டேனே அருமை அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஞானத்தின் முடிவான்னா நிச்சயமா முடிவு கிடையாது. ஏன்னா சிரவணம் என்பது வந்து கேட்டுவிட்டேன் என்ற ஒரு பாஸ்டன்ஸாவே கூட அது மாறினாலும் அது எப்படி ஞானத்தின் முடிவாகும், அது ஆரம்பம் மட்டுமேங்கிறாரு. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, நான் வேத சாஸ்திரங்களை கேட்டுட்டேன், நான் அத்வைத வேதாந்தத்தை கேட்டுட்டேன் அப்படின்னா கேட்டுட்டீங்க சரி, அவ்வாறு கேட்ட பிறகு அந்த கேட்ட விஷயத்தினால உங்களுக்கு என்ன புரிஞ்சுது, ஞானத்துக்கு வந்துட்டீங்களா, ஞானம் தெளிவாகி விட்டதா, சந்தேகம் இல்லையா, அனுபவபூர்வமா கிடைச்சதா விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தா இல்லை. அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும், சிரவணம் என்றால் கேட்டுவிட்டேன் என்று ஞானத்தின் முடிவுக்கு வந்துவிடக்கூடாது, அது ஆரம்பம் மட்டுமே. அப்ப நம்ம இது மாதிரி விஷயங்களை கேட்கிறோம், கேட்கும்போது நமக்கு சந்தேகம் வருது. அப்ப சந்தேகம் வருவதனால நம்ம கேட்டது சரியில்லையோ அப்படின்னு நம்ம நினைச்சுக்க கூடாது. ஏன்னா நம்ம சந்தேகம் வரணும் இல்லை, இப்பதான் நம்ம கேட்டிருக்கோம், அந்த கேள்வியில நமக்கு வந்து இந்த மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் சரியா இல்லையா அப்படின்னு குரு கிட்ட வந்து நம்ம கேள்வியை எழுப்பி அதுக்கான தெளிவை பெறும்போது மட்டும்தான் அது சந்தேகம் நீங்கி ஒரு நல்ல ஞான நிஷ்டையாக மாறுகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா பொதுவாக ஒரு சாஸ்திரத்தை படிக்கும்போது அப்படியே அவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு கம்முனே உட்காந்துருக்க கூடாது, அதை விசாரணை பண்ணி பார்த்து அது எப்படி நீங்க சொல்ல வரீங்க, அது எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு நம்ம அதில் கேள்வி மேல கேள்வி கேட்டு குருவை தொலைச்சி எடுத்து அவர்கிட்ட இருந்த பதில்களை பெற்று நம்முடைய சந்தேகம் நீங்குகின்ற வரைக்கும், சந்தேகம் முழுமையாக நீங்குகின்ற வரைக்கும் நீங்கள் கேள்வியால் துளைத்தெடுத்து சந்தேகம் தீர்த்து கொண்ட பிறகுதான் அது ஞான நிஷ்டையாக மாறுகிறது அப்படிங்கிறது இங்க புரிய வைக்கிறார். ஏன்னா சிரவணம் என்று கேள்வதோடு நின்றுவிடக்கூடாது, மனநம் என்று சந்தேகத்தில் தெளிவு பெற வேண்டும் அப்படின்னு இங்க புரிய வைக்கிறார். அதுதான் இந்த ரெண்டு விஷயம், சிரவணம் மனநம். அவர் சொல்றாரு, யுக்தியை வந்து விட்டுவிடக்கூடாதப்பா, அனுபவம் வரவில்லை என்பதற்காக தத்துவத்தை சந்தேகிக்க கூடாது, அனுபவத்தை தத்துவத்தால் சரிபார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது நம்ம ஒரு மகாவாக்கிய உபதேசத்தை வந்து குரு உபதேசம் பண்ண உடனே அது வந்து தத்துவம், அந்த தத்துவத்தை நம்ம கேட்டுட்டு அது எப்படிங்க அப்படி வரும் அப்படின்னு சந்தேகப்படக்கூடாது. அதை நம்ம விசாரணை பண்ணி பார்த்து விவேகத்தினால விழித்துக்கிண்டு அது நம்முடைய அனுபவத்துக்கு சரிபட்டு வருமானு சரிபார்க்க கற்றுக்கொண்டால்தான் நாம் வந்து அந்த சிரவண மனன நிலையை தாண்டிக்கிறோம். அப்போ மனனம் என்பது பொறுத்த வரைக்கும் நம்ம மற்றவர்களோட வாதம் செய்வதற்காக அல்லது கேள்வி கேட்டு அவர்களை தொந்தரவு செய்வதற்காக என்பது போல நினைத்து கொள்ளக்கூடாது. நம்முடைய உள்ளே எழுகின்ற எதிர்ப்புகளை கரைத்து கொள்வதற்காக மனனம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா மனனம் அப்படின்னா நிறைய பேர் எப்படிங்க நம்ம போய் கேள்வி கேட்கறது, ஏதாவது தப்பாக எடுத்துக்குவாங்களோ, அல்லது குரு வந்து நம்மளை முட்டால் நினச்சிக்குவாரோ, அல்லது பக்கத்தில் படிக்கிற மாணவன் வந்து நான் இப்படி ஒரு கேள்வி எழுப்பிட்டு அவன் சிரிப்பானோ, அப்படி இப்படி நம்ம நிறைய சந்தேகங்களை நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி மேலும் மேலும் சந்தேகங்கள் நமக்கு அதிகமாக அதிகமாக நம்ம இந்த பாதையில் தொடர்ந்து பயணிக்க முடியாது. ஆகவே நாம் இதில் தெளிவுக்கு வரணும், நல்ல தெளிவுக்கு வந்து இங்கே கிளியராக நமக்கு இது புரிஞ்சு போச்சு, அனுபவத்துக்கு நல்லா எனக்கு புரிய வருது, ஆகவே என்னுடைய சந்தேகங்கள் முழுமையாக கரைந்து விட்டன அப்படிங்கிற நிலையில தான் அந்த மனனம் வந்து நமக்கு ஞான நிஷ்டையாக மாறும். அப்ப இதுக்கு நம்ம நிதித்தியாசனம் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், இப்ப இந்த ஸ்லோகத்தின்படி என்ன பண்ணணும், நான் கேட்ட ஒரு வார்த்தை தத்துவமசி அப்படிங்கிற ஒரு மகா வாக்கியம், சோ வெறும் ஒரு வார்த்தை அல்ல, அது என் அனுபவத்துடன் யுக்தியால் ஒப்பிட்டு உறுதி செய்து கொள்ள வேண்டும். சந்தேகம் எழும்போதெல்லாம் மீண்டும் மீண்டும் ஆராய்ந்து உண்மை வெளியில் அது எப்படி இருக்கிறது, அது நாம் தேடும் பொருள் ஏதோ வெளியே இருப்பதாக நாம் எங்கோ தேடிக்கொண்டிருக்கிறோம், ஆனால் அது இப்போது நானாகவே இருப்பதை நான் அறிய முடிகிறது என்று அறிந்து கொள்ளுகின்ற ஒரு ஆழமான தன்மை தான் இங்கே நிதித்தியாசனம் என்று பார்க்க முடிகிறது. அப்போ நாம் இங்கே சிரவணம் மனனம் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை இந்த ஸ்லோகத்தில் பார்க்குறோம். சிரவணம் என்றால் கேட்டல், மனனம் என்றால் கேட்டவற்றை தெளிந்து ஞான நிஷ்டை பெறுதல். இப்படி நீங்க அதை புரிஞ்சுக்கணும். இப்படிதான் இந்த 53வது ஸ்லோகத்தை சொல்றார். அடுத்தது 54. தாப்யாம் நிர்விசிக சேர்த்தே சேத்தசகா ஸ்தாபிதஸ்ய யத் ஏகதானத்வம் ஏதத்தி நிதித்யாசனம் உஷ்யதே. இப்ப அடுத்தது நிதித்யாசனத்துக்கு வராரு. சிரவணம் மனநம் அப்படின்னு ரெண்டு விஷயத்த சொல்லிட்டாரு. இப்ப நிதித்யாசனம், அதாவது சிரவணம் மற்றும் மனநம் என்ற இரண்டின் மூலம் சந்தேகமற்ற உண்மை பொருளின் நிலைப்பாடு நமக்கு புரிந்து கொண்ட நிலையிலே, மனம் உறுதியாக அதில் நிலை பெற்று நின்ற நிலையிலே, வேறு எந்த ஒரு எண்ணச்சிதறலும் இல்லாமல் நான் அதுவாகவே இருக்கின்றேன் என்ற தன்னுடைய இருப்பிலே நாம் நிலைத்து நிற்பதற்கு பெயர்தான் நிதித்யாசனம். அந்த நிலை கை கூட வேண்டும் என்று இந்த செயலில் நிதித்யாசன உஷ்யதே அப்படின்னு கூறுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், தாப்யாம் அப்படிங்கிற வார்த்தை அந்த ரெண்டுல, சிரவணம் மனனம் என்ற இரண்டு விஷயங்களிலே சந்தேகமற்ற பொருளிலே மனம் நிலை பெற்ற பின்பு அந்த ஒரே விஷயம் இருப்பது அந்த இருப்பு தான் என்று அந்த ஒன்றிலேயே நாம் நிலைத்து நிற்பதற்கு பெயர் தான் நிதித்யாசனம். அப்போ நம்ம பொதுவாக இப்போ நம்ம படிக்கின்ற வேதாந்த சாஸ்திரம் வந்து என்ன நமக்கு சொல்ல வருது அப்படின்னா, ஆத்ம தத்துவத்தை பற்றி பேசும். ஏன்னா வேதாந்தம் வந்து நமக்கு அதான புரிய வைக்குது, ஆத்மாவை தானே காட்டி கொடுக்குது. அப்போ அந்த ஆத்ம தத்துவம் சம்பந்தமாக நம்ம சாஸ்திரங்களை கேட்குறோம், அதுக்கு பேர் சிரவணம். அப்போ நம்ம இந்த ஆத்ம தத்துவத்தை குறித்து சாஸ்திரங்களை கேட்பதினாலே சிரவணத்தால் நமக்கு ஒரு புரிதல் வருகிறது. அதே சமயம் மனனத்தால் சந்தேகமின்மையும் தெளிவாகிறது. முதல்ல ஒரு புரிதல் வருது, ஆனால் அந்த புரிதலோடு நம்ம நிற்கிறது இல்லை, சந்தேகம் இல்லாமலும் நம்ம தெளிவாய்க்கிறோம். அப்போ இது மாதிரி நம்ம மீண்டும் மீண்டும் அந்த பழைய அடையாளங்களை சிதறாமல் அந்த உறுதியான உண்மையிலேயே ஒரே ஓட்டமாக நிலை பெற்று இருப்பதற்கு பெயர்தான் நிதித்யாசனம் அப்படிங்கிறத இங்கே அருமையாக வித்யாரண்யர் புரிய வைக்கிறார். அதாவது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து வித்யாரண்யருடைய வழிமுறையில் வேதாந்த சாஸ்திரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அத்வைத வேதாந்தம் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் பஞ்சதசி அப்படிங்கிற நூலில் தத்துவ விவேக படலம்ல வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் முதல்ல ஆரம்பத்தில். அப்போ இங்கே முதல்ல வந்து தத்துவ விளக்கமும் சொல்கிறாரு, இந்த தத்துவங்கள்லாம் இப்படி இப்படி இருக்குது, இதில் விவேகம் உனக்கு வரணும், அதனால் இந்த விவேகத்துக்கு அப்புறம்தான் அடுத்து வைராக்கியம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா போவோம் அப்படிங்கிறது இங்கே காட்டி கொடுக்குறாரு. அப்போ இந்த நிலையில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இந்த ஸ்லோகம் வந்து நாம் செய்யக்கூடிய சாதனையின் மூன்றாவது படி. முதல் சாதனை என்ன? சிரவணம். இரண்டாவது சாதனை என்ன? மனனம். மூன்றாவது நிதித்தியாசனம். அப்போ நிதித்தியாசனம்ங்கிறது என்னன்னா, ஒரு உண்மையை தெரிந்து கொள்வதல்ல, ஒரு புதிய அனுபவத்தை உருவாக்குவதும் அல்ல, நம்முடைய சுயத்தை காட்டி கொடுப்பது. ஏன்னா உண்மை ஏற்கனவே நமக்கு சிரவணம் பண்ணுவதனால தெரிஞ்சுக்கிட்டோம், இவ்வளோதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சிரவணத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், குரு மூலமாக மகாபாக்கிய உபதேசத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் என்ன சொன்னார், தத்துவமசி அப்படின்னு ஒரு மகாபாக்கியத்துக்கு நம்ம சொல்லி கொடுத்தார். அதை நம்ம சந்தேகம் இல்லாமல் தெளிவுபடுத்துவதற்கான மனநத்தில் இறங்கிட்டோம், விசாரணை பண்ண ஆரம்பித்தோம், அதில் உறுதிப்பட்டோம், நல்லா தெளிவுபடுத்திக்கிட்டோம். அந்த உறுதி செய்யப்பட்டு விட்ட நிலையில, அந்த உண்மை நிலையில நம்ம விலகாமல் நிற்பதற்கு பெயர் தான் நிதித்தியாசனம். அப்போ அந்த இருப்பிலே, அந்த தன்னுணர்விலே, தன்னுடைய சுயத்திலே நான் எப்பொழுதும் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நிற்பதற்கு பேர் நிதித்தியாசனம். அப்போ நிதித்தியாசனம் என்பது உண்மை புரிந்த பிறகு அதை மறக்காமல் இருப்பது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே நிதித்தியாசனம்னா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தெரிந்து கொண்ட விஷயத்திலே நிலையாக நிற்பது, மறந்து விடாமல் இருப்பது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்குங்க. அப்போ இந்த இடத்துல நிதித்தியாசனம் பற்றி பேசுகின்ற இந்த ஸ்லோகத்தில் நாம் நிதித்தியாசன நடைமுறைக்கு எப்படி வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆத்ம உண்மையை குறித்து எனக்கு இனி சந்தேகம் கிடையாது, அந்த ஆத்மாவை நான் இனி அடைய வேண்டியதும் கிடையாது, ஏனென்றால் அந்த உண்மை ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டு விட்டது. ஆகவே என்னுடைய மனம் வேறு எதையும் இனி தேட வேண்டிய அவசியம் கிடையாது, ஏனென்றால் தேடும் பொருள் எதுவோ அது நானே. அப்போ நானே அது என்று தெரிந்த பிறகு நான் எதற்காக மீண்டும் வெளியே தேட வேண்டும், தேடி அலைவதற்கு ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த நிலை நமக்கு எப்போ அனுபவம் ஆகுதோ அதற்கு பேர் தாங்க நிதித்தியாசனம். அப்போ நிதித்தியாசனம் அப்படின்னா நம்ம உண்மையாக இப்போ என்ன புரிஞ்சுக்கணும், மகா வாக்கியத்தின் படி நம்ம வாழ்கிற வாழ்க்கை தாங்க நிதித்தியாசனம், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ மகா வாக்கியம் என்னங்க சொல்லிச்சு, தத்துவமசி. அதற்கு தமிழ் அர்த்தம் என்ன, நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் அப்படிங்கிற தமிழ் அர்த்தத்தை நம்ம கேட்டோம். அதை நம்ம விசாரணை செய்து பார்த்தோம், மனநம் பண்ணி பார்த்தோம், குருவுக்கிட்ட நிறைய சந்தேகங்களை கேட்டு கேட்டு தெளிவு அடைஞ்சிட்டோம். இப்போ நமக்கு ஒரு நிஷ்டை வரும், என்ன அதுக்கு பேர் அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மி. அதாவது முதல்ல வந்து நான் எப்படி இருந்தேன், கடவுள் வேறு நான் வேறுன்ற இருமைகளில் இருந்தேன். குரு வந்து அப்படி இல்லைப்பா, நீ தான் அது அப்படின்னு எனக்கு காட்டி கொடுத்தார். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை எனக்கு முதல்ல புரியல, அது எப்படிங்க அதுவாக நான் இருக்க முடியும், அது எவ்வளோ பெரிய ஒரு வைபவம், நான் ஒரு சாதாரண அல்பேன் அப்படின்னு நான் நம்மளை வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு பார்த்தோம். நான் ஒரு ஜீவன், அவர் வந்து பரமன், அவருடைய வைபவம் என்ன, என்னுடைய வைபவம் என்ன, அவர் எங்க நான் எங்க, என்ன போய் கடவுளுங்கிறீங்க, என்னங்க இது அப்படின்னு நம்ம சந்தேகத்தோட குரு கிட்ட கேட்டோம். அப்ப குரு என்ன சொன்னார், நீ விசாரணை பண்ணிப்பார், எந்த அடிப்படையில் நான் சொல்றேன்னு கேளு, நீ கடவுள்னு நான் சொல்றது என்ன, உன்னுடைய உடம்பை சொன்னனா, அல்லது உன்னுடைய மனசை சொன்னனா, அல்லது உன்னுடைய பஞ்ச கோஷங்களை சொன்னனா, இல்லவே இல்லை, அதெல்லாம் நீக்கப்பட வேண்டியவைகள், அவைகள் எல்லாம் தோன்றி மறையக்கூடியவைகள். ஆகவே வந்து போகின்றவைகள் எப்படி ஆத்மாவாக முடியும், பிரம்மமாக முடியும், அது நீ அல்ல. நான் சொல்லுகின்ற தத்துவமசி அப்படிங்கிற மகா வாக்கியத்தின் ஆழமான உட்பொருள், உன்னுடைய உணர்வை சொல்கிறேன். அந்த உணர்வு எப்படி, பிரஜானம் பிரம்மா, அந்த பிரஜையே இறைவன் அப்படின்னு நான் உனக்கு காட்டி கொடுக்குறேன் அப்படின்னு குரு வந்து அந்த உபதேசத்தின் மூலமா நமக்கு தெளிவுபடுத்துறார். அப்போ அதை நம்ம விசாரணை பண்ணி விவேகத்தினால புரிந்து அதுல நின்று விட்டால், இனி நான் நம்முடைய சுயத்திலே தான் நிற்க வேண்டும், எந்த நிலையிலும் நம்ம அதிலிருந்து கீழே இறங்கக்கூடாது. அப்போ அந்த அடிப்படையில் நம்ம வாழும்போது மட்டும்தான் நாம் பிரம்மம் அப்படிங்கிறது நமக்கு நடைமுறைக்கு வரும். ஆனால் நம்ம திருப்பி திருப்பி தாவிக்கிட்டு கீழே போய்கிட்டு தடம் மாதிரி வாழ்ந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மனசில் தான் இன்னும் இருக்கும், இன்னும் நம்ம அறிவு நிலைக்கு உயரவில்லை என்பதை நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல சாதகனுக்கான உபதேச குறிப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, நிதித்தியாசனம் என்பது ஒரு முயற்சி அல்ல, அது முயற்சி முடிந்த பிறகு மிஞ்சுகின்ற நிலை என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த நிலையில மனம் சிதறினால் என்னங்க பண்றது, ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை, மீண்டும் அதே உறுதியான உண்மைக்கு மென்மையாக திரும்பினால் போதும். ஏன்னா ஆரம்ப நிலை சாதகர்களுக்கு வந்து இப்போ சிரவணம் மனன நிதித்தியாசனம் அப்படிங்கிறது எப்படி கை கூடும்னா, மகாவாக்கிய உபதேசத்தை கேட்பாங்க, கேட்ட விஷயங்கள்லேருந்து சந்தேகத்தை தெளிந்து புரிந்து கொள்வாங்க. நான் தான் ஆத்மா, நான் தான் பிரம்மம் அப்படின்னு புரிந்து கொள்வாங்க. எந்த அடிப்படையில் புரிந்து கொண்டாங்கன்னா, இந்த உடல் நானல்ல, இந்த மனம் நானல்ல, பஞ்ச கோஷங்கள் நானல்ல, நானும் அந்த தூய அறிவு ஆத்மா அப்படின்னு புரிந்து கொள்வார்கள். ஆனாலும் இங்கே என்ன பண்ணும், அவங்களுடைய பிராரப்தம், அவங்களுடைய வாசனைகள் என்ன பண்ணும், திருப்பி திருப்பி விவகாரத்துக்குள்ளே வந்து மாட்டும்போது அவங்க கீழே இறங்குவாங்க. அப்போது அவங்க என்ன முடிவு பண்ணணும்னா, இது வந்து இந்த உடம்புக்கும் மனசுக்கு உண்டான நீதியில் அது இந்த உலகத்துக்குள்ள விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஏதோ விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு, அது அதனுடைய வாழ்க்கையை வாழட்டும். ஆனால் நான் இந்த உடல் அல்லவே, நான் இந்த மனம் அல்லவே, இந்த பஞ்ச கோஷங்களும் நான் அல்லவே, நான் யார், சாட்சாத் அந்த உணர்வு ஸ்வரூபம் அல்லவா அப்படின்னு நம்முடைய சுயத்தில் நம்ம மீண்டும் நிற்க பழகிட்டா அது போதும். அப்போது இங்கே மனசு வந்து திருப்பி தன்னை உடலாக பாவனை செஞ்சாலோ மனதாக பாவனை செய்தாலோ நம்ம உடனே விழிச்சிக்கணும். விழிச்சிக்கிட்டு இங்கே நம்ம திருப்பி கீழே இறங்குறோம், நம்ம உடனே நம்முடைய நிலைப்பாட்டுக்கு திரும்பணும் அப்படின்னு நம்ம உடனே நம்முடைய சுரூபத்துக்கு, நம்முடைய சுயத்துக்கு நம்ம வந்து விட வேண்டும். அப்போ அப்படி வந்து விட்டால் நமக்கு ஏதோ ஒரு அனுபவம் கிடைக்குமா? ஏன்னா நிதித்தியாசனம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஏதோ ஒரு அனுபவம், இறை அனுபவம், அல்லது நான் தான் பிரம்மம் என்பதை நான் எப்படி அனுபவமாக பெற முடியும் அப்படின்னா, இங்கே எந்த அனுபவமும் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா உங்களை காட்டி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன அனுபவம் தேவைப்படுது? ஒரு அனுபவம் இல்லை. நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்கிறதுக்கு என்ன அனுபவம் வேணும்? நீங்கள் எப்பொழுது இருந்துக்கிட்டே தான் இருக்கிறீங்க. நான் இல்லை என்று ஒரு நாளும் உங்களால் சொல்லவே முடியாது. அப்போ நான் இருக்கிறேன்ங்கிற உங்களுடைய உணர்வு தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கும் உள்ள. அதுக்கு தான் ஸ்புரணம்னு சொல்லுவோம். சுயமாக உள்ள ஸ்புரணமாகிக்கிட்டே இருக்கும். அகம் 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 அப்படின்ட்டு உள்ள ஸ்புரணமாகிட்டே இருக்கும். அந்த அகம் தான் நீங்கள், உண்மையான அந்த அகம் தான் நீங்கள். அதனால தான் அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம் அப்படின்னு இங்கே புரிஞ்சுக்கணுமே தவிர, அது ஏதோ ஒரு அனுபவ பொருள் மாதிரி, தண்ணி தொட்டால் ஜில்லுங்குதுங்க, அல்லது நான் நெருப்பை தொட்டால் சூடாக இருக்குங்க, அது மாதிரி நான் கடவுளுங்கிறதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா அப்படிலாம் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்காது. ஏன்னா நீங்கள் நெருப்பை தொட்டால் சுடுது அப்படின்னா அது உங்களுக்கு வேறான அனுபவம். அந்த நெருப்பில் கைப்பட்டு உங்களுக்கு கை புண்ணானது நீங்கள் வேறொரு பொருளை தொட்டதுனால் ஏற்பட்ட ஒரு வெளிப்புற அனுபவம். தண்ணீரை தொட்ட உடனே ஒரு சில்னஸ் கிடைக்குது அப்படின்னா அது உங்களுடைய வெளிப்புற அனுபவம். அப்போ இது மாதிரி வெளியிருந்து ஒரு அனுபவத்தை நீங்கள் பெறுவது போல பிரம்ம அனுபவத்தை பெற முடியுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அது முடியாது. ஏனென்றால் அவ்வாறு வெளியிருக்கிற அனுபவங்கள் எல்லாம் நீங்கள் இருக்கிறதுனால உண்டாகிறது தான் உண்மை. ஏன்னா இப்போ ஒரு உயிரற்ற ஜடப்பொருளுக்கு வந்து நெருப்பை தொட்டால் சுட்டுடுமா, அல்லது தண்ணியை தொட்டால் ஜில்லுங்குதுன்னு சொல்லுமா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், செத்துப்போன பணத்துக்கு ஐஸ்கிரீம் வச்சா சூப்பராக இருக்குது டேஸ்ட்டுன்னு சொல்லுமா? அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போ உணர்வு இருந்தால் மட்டும்தான் எல்லாம் உணரப்படும். அது வெப்ப உணர்வா, குளிர்ச்சி உணர்வா, அது என்ன உணர்வு உங்களுக்குள்ள அனுபவமாகுதோ அது எல்லாமே உணர்வு இருப்பதினால் உணரப்படுகின்ற விஷயங்கள். அப்போ உணர்வின் வைபவங்கள் அவைகள் எல்லாம் என்னுடைய இருப்பினாலே இங்கு எல்லாம் இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த வைபவங்களை நீங்கள் ஏன் விருப்பு வெறுப்பு காட்டணும்? நெருப்பினுடைய தன்மை வெப்பம், நீரினுடைய தன்மை குளிர்ச்சி, அது அதாவது தன்மையில் இருக்குது. ஆனால் அது எல்லாம் என்னுடைய இருப்பினாலே இருக்கிறது. அப்படி தான் அதை நீங்கள் பார்க்கணும். அது ஏன் வந்து சூடாக ஒன்று இருக்குது, ஒன்று குளிர்ச்சியாக இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இல்லை. ஏன் அப்படின்னா, உங்களுடைய வைபவம் வந்து பலவாறாக இருப்பதில் நீங்கள் ஒன்றும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ உங்களுக்கு எப்படிங்க இது எனக்கு புரியலையே, நான் வந்து என்னுடைய வைபவத்தை வெளியே எப்படி பலவாறாக பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால், ஏன் முடியாது? உங்களிடத்துல புலன்கள், ஐந்து புலன்கள் இருக்க, கண் வழியாக காட்சிகளை பார்க்குறீங்க, காது வழியாக ஒரு விஷயத்தை கேட்குறீங்க, மூக்கு வழியாக ஒரு மனத்தை நுகர்றீங்க, நாக்கு வழியாக ஒரு விஷயத்தை சுவைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் ஒரே ஆள் தான். உங்களுக்கு அஞ்சு புலன்களில் ஐந்து அனுபவங்கள் ஏற்படுது. அப்போ அந்த ஐந்து அனுபவங்களும் வேறு வேறாக இருக்கிறது. ஆனால் அந்த வேறு வேறான அனுபவங்களும் யாருக்கு உண்டாகிறது? அது உங்களுக்காகவே உண்டாகிறது, உங்களுக்குள்ளேயே உண்டாகிறது. எனக்கு வந்து கண்ணில் பார்க்கறது நான் பார்த்தேங்க, ஆனால் நான் மூக்குடால நான் நுகரலைங்க, பக்கத்து வீட்டுக்கார தான் நுகர்ந்தாருன்னு சொல்லுவோமா? கண்ணாலையும் நான் தாங்க பார்த்தேன், மூக்காலையும் நான் தாங்க நுகர்ந்தேன், நாக்காலையும் நான் தாங்க டேஸ்ட்டு பார்த்தேன்னு சொல்கிறேன்ல. அப்போ ஐந்து புலன்களையும் நம்ம உபயோகப்படுத்தும் போது நமக்கு ஐந்து புலன் அனுபவங்களும் ஐந்து விதமாக இருக்குதுல்ல. அப்போ அந்த ஐந்து விதமான அனுபவங்களும் என் ஒருவனிடத்திலேயே நிகழுது இல்லையா? அது மாதிரி ஒரு உதாரணம் புரிஞ்சுக்கணும். அது மாதிரி புலன் இன்பங்கள் எப்படி உங்கள் ஒருவரிடத்திலேயே பலவாறாக இருக்கிறதோ, அதுபோல பரமனின் வைபவம் இந்த உலகத்தில் பலவாறாக இருக்கிறது. அப்போ பரமனின் வைபவம் பலவாறாக இருப்பதுதான் நம்முடைய வைபவமே என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டாம். ஏன்னா இங்கு பரமனே தான் நம்ம மூலமா பிரகாசிக்கிறான். பரமன் வேறு நான் வேறு கிடையாது. பரமன் உபயோகப்படுத்துகின்ற ஊடகம்தான் இந்த உடலும் மனசும். அப்போ இந்த உடலை கொண்டு ஒரு வெப்பத்தை உணர்கிறான், இந்த உடலை கொண்டு கண்களால் ஒரு காட்சியை காண்கின்றான், இந்த உடலை கொண்டு காதுகளால் ஒரு விஷயத்தை கேட்கின்றான், இந்த உடலை கொண்டு மூக்கினால் ஒன்றை நுகர்கின்றான். அப்போ இங்கு எல்லாம் அவன் இருப்பதினால் இருக்கிறது. அப்போ எல்லாம் அவனுடைய அனுபவத்தில் பிரகாசிக்கிறது. அவன் இல்லாவிட்டால் இங்கு எந்த அனுபவமும் இல்லை. அப்போ உணர்வு இல்லாத ஒரு உயிரற்ற ஒரு ஜடப்பொருளிடத்திலே எந்த அனுபவமும் இல்லை. அப்போ இப்படிப்பட்ட அனுபவங்கள் மாறி மாறி இருந்தாலும் அது ஏதோ நமக்கான அனுபவம் என்று அதை எதிர்பார்க்க கூடாது. ஏனென்றால் அது என்னுடைய இருப்பினாலே இருக்கிறது என்று நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் என்று இங்க சொல்ல வராரு. ஏன்னா நாம் என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த உடலை வைத்து நாம் பெறுகின்ற அனுபவங்கள் வந்து ஆத்மாவுக்கே உண்டான அனுபவம் என்பது போல நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆத்மாவுக்கு எந்த அனுபவமும் தேவையில்லை, அது உபயோகப்படுத்துகிற ஊடகத்தின் வழியாக அந்த அனுபவத்தை பெறுகிறது. அப்படித்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். அது எப்படிங்க இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன் அப்படின்னு நீங்க இன்னும் கொஞ்சம் எளிமையா கேட்டீங்கன்னா, இப்ப மின்சாரம் இருக்கு. இப்ப மின்சாரம் வந்து கண்ணுக்கு தெரியவே இல்லை. ஆனா கண்ணுக்கு தெரியாத மின்சாரம் ஒரு ஊடகத்தை எடுத்துக்குதுங்க. அந்த ஊடகத்துக்கு பேரு பல்பு. இப்ப அது என்ன பண்ணுது, பல்பு வழியா பாஞ்ச உடனே ஒரு பிரகாசமான வெளிச்சத்தை கொடுக்குது. அப்ப பிரகாசமான வெளிச்சம் வந்து வெளியே வந்த உடனே அது ஒரு வெப்பத்தை கூட கொடுக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்ப அந்த பல்புனால ஒரு வெளிச்சம் வருது, ஒரு வெப்பம் வருது. ஆனா இந்த வெளிச்சமும் வெப்பமும் உண்டாவதற்கான ஊடகம் பல்பு. ஆனா மின்சாரம் அது கண்ணுக்கே தெரியல, அதுக்கு எந்த அனுபவமும் இல்லை. ஆனா அங்க வெளிச்சமா ஒரு அனுபவம் அந்த பல்புக்கு தான் உண்டாகுது, அந்த பல்புக்கு தான் சூடுங்கிற ஒரு அனுபவம் உண்டாகுது, அந்த பல்புனுடைய வெளிச்சம் தான் வெளியையும் பிரகாசிக்குது. அப்ப இதெல்லாம் அந்த பல்புல நடக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தையும் அந்த சூட்டையும் பார்த்துக்கிட்டு எனக்காயிடுச்சு எனக்காயிடுச்சுன்னு அந்த மின்சாரம் சொல்லுமா? சொல்லாது. அப்ப மின்சாரம் என்பது கண்ணுக்கு புலப்படாத நுண்ணிய ஒரு பொருளா வச்சுக்கிட்டா ஆத்மா அப்படிதாங்க இருக்கு. உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன். அதாவது நீங்க ஆத்மா அது அதுக்கு ஏதாவது அனுபவம் வருமா அப்படின்னா, ஆத்மாவுக்கு எதுக்கு அனுபவம், ஆத்மாவுக்கு எந்த அனுபவம் இல்லை. அப்போ ஆத்மா அனுபவம்ங்கிறது யார் அனுபவிக்கிறா? ஊடகம் தான் அனுபவிக்க முடியும். இப்போ மின்சாரம் இருந்தால் மட்டும் போதுமா? அதுக்கு ஒரு ஊடகமான பல்ப் இருப்பதனால பல்பின் மூலமாக ஒரு பிரகாசம் வெளிப்பட்டு அந்த பிரகாசத்தின் மூலமாக ஒரு வெப்பம் உணரப்பட்டு அந்த வெப்பத்தோடு வெளிச்சமும் பார்க்கப்படுகிறது. அப்போ பல்ப் மூலமாக ஒரு வெளிச்சம் ஒரு வெப்பம் அப்படிங்கிற நிகழ்வு எப்படி பல்புக்கு தான் உண்டாகுதோ அது மாதிரி இங்க உடலுக்கும் மனசுக்கு தான் உண்டாகுது, ஆத்மாவுக்கு எந்த அனுபவமும் கிடையாது. அப்ப அனுபவத்தை இங்கு எதிர்பார்க்க கூடாது என்பதுதான் நிதித்தியாசனத்தினுடைய உண்மை. அதுக்காக நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நிதித்தியாசனம்ங்கிறோடனே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நான் அடைந்த ஆத்மா அனுபவத்தில் நிலை பெற வேண்டும் என்று ஒரு முடிவு எடுக்கிறேன் நான். அப்ப நான் என்ன ஆத்மா அனுபவத்தை அடைந்தேன் நான் அனுபவமாக்கி பார்ப்பதற்கு? நான் ஆத்மா வெப்பமா இருக்குன்னு அனுபவம் பார்த்தனா, இல்லை ஆத்மா வந்து குளிர்ச்சியா இருக்குன்னு ஒரு அனுபவம் பார்த்தனா? எந்த அனுபவமும் ஆத்மாவுக்கு இல்லை. ஏன்னா அந்த ஆத்மாவே நான் தான். அப்புறம் எங்கிருந்து நான் வெளியே அந்த அனுபவம் கிடைக்கும் இந்த அனுபவம் கிடைக்கும் எதிர்பார்க்கறதுக்கு? ஒரு அனுபவம் எனக்கு கிடைக்காது. நான் இருப்பதினால் இங்கு எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிற அந்த நிலை தான் இங்கே உண்மையான நிதித்தியாசன நிலை என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அனுபவம் என்பது வரவும் செய்யும் போகவும் செய்யும். ஆனால் ஆத்மா என்பது வருவதும் இல்லை போவதும் இல்லை. அப்படி புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே பல்பு வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், வெப்பத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கும், திடீர்னு ஒரு நாள் ஃபியூஸும் போயிடும். அப்போ பல்பு ஃபியூஸ் போயிடுச்சுங்கிறதுக்காக நீங்கள் பல்பை தான் மாற்றணுமே தவிர கரண்ட்டை காட் பண்ண வேண்டியது இல்லையா? கரண்ட்டு நீங்கள் அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கும். அந்த இடத்துல மின்சாரம் வந்து அந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கும், எப்பயுமே மின்சாரம் இருக்குது. என்ன ஆயிடுச்சு, பல்பு ஃபியூஸ் போயிடுச்சுங்க. அப்போ என்னங்க பண்ணணும், புது பல்பு வாங்கி மாட்டினா திருப்பி அதே மாதிரி வெளிச்சத்தை கொடுக்கும், அதே மாதிரி வெப்பத்தை கொடுக்கும். அப்போ பல்பை மட்டும் மாற்றினா போதும் இல்லையா? அது மாதிரி இங்கே ஆத்மா அப்படியே தான் இருக்குது, உடம்பு தான் வருது போகுது. அப்போ இங்கே வந்து வந்து போகிற பொருளுக்கு நம்ம ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும்? என்றென்றும் சாஸ்வதமாய் சத்தியமாய் நித்தியமாய் இருக்கின்ற இருப்பு தான் நான், அதுவே நான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறது தான் இங்கே நிதித்தியாசனம். அந்த நிதித்தியாசனத்தை தான் இவ்வளவு விளக்கமாக பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ நிதித்தியாசனம் நம்முடைய வாழ்க்கையாக மாற வேண்டும். அது தனிமையில் மட்டுமல்ல, செயல்களுக்கிடையிலும் அந்த ஓட்டத்தின் தெளிவு நம்மால் தொடர முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லி முடிக்கிறார். அடுத்தது 55வது ஸ்லோகம். இப்போ வந்து நம்ம மூணு பார்த்துட்டோம், சிரவணம் மனநம் நிதித்தியாசனம். இப்போ அடுத்தது 55, யாத்ரு தியானே பரித்தியஜ்ய கிரமாத் தேயைக்க கோசரம் நிர்வாத தீபவச்சித்தம் சமாதிகி அபிதீயதே. இந்த செயல் அடுத்தது ஒரு தியானத்தினுடைய விஷயத்தை அது எப்படி சமாதியா அப்படியே மாறுது அப்படிங்கிற அந்த அட்டாங்க யோகத்தினுடைய அடிப்படையில் அழகாக அப்படியே புரிய வைக்கிறார். அதாவது தியானிப்பவன் என்ற உணர்வையும் தியானம் செய்வது என்ற செயல் உணர்வையும் படிப்படியாக விட்டு தியானிக்கப்படும் ஒன்றையே ஒரே கவனமாக கொண்டதாக மனம் நிலை பெறும்போது காற்றில்லாத இடத்தில் எரிகின்ற விளக்கை போல அசையாத அந்த மனநிலைக்கு பெயர்தான் சமாதி அப்படின்ட்டு அருமையான ஒரு டெஃபினேஷனை இங்கே கொடுக்குறாருங்க. சித்தம் சமாதிகி அபிதீயதே, அருமையான ஒரு விளக்கம். என்ன இங்கே புரிய வைக்கிறாருன்னா, நம்ம ஏற்கனவே சமாதி பற்றி பேசினார். அப்படி சமாதி பற்றி பேசும்போது நாம் என்ன நினச்சிக்கிட்டோம், எங்க எனக்கு வேறாக ஒரு பொருளை நான் கண்டுபிடிச்சி கடவுள்னு நினச்சி அவரை தவம் பண்ணுறது சமாதி ஆகுமா, அப்போ எனக்கு வேறாக காண்பவன் காணப்படும் பொருள் காட்சி என்ற நிலையிலே எனக்கு வேறாக கடவுள் ஒருவர் இருக்கிறார், சிவபெருமான் ஒருவர் இருக்கிறார், அவரை நினைத்து நான் தவம் செய்கிறேன் என்று தவத்தில் உட்காந்து அப்படியே பூமிக்கு பக்கத்தில் உட்காந்து அப்படியே மண்ணெல்லாம் மேலே புத்து கட்டி அப்புறம் அந்த புத்தெல்லாம் அப்படியே மேலே வந்து மூடி அப்புறம் அப்படியே சிவபெருமான் தோன்றி பக்தா எழுந்து வா அப்படின்னு சொன்ன உடனே அந்த புத்தை உடச்சிக்கிட்டு அப்படியே வெளியே வந்து பகவானே அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சீன் நடக்குமா? எப்படி நடக்கும்? சாத்தியமே இல்லை. ஏன்னா இதெல்லாம் சினிமாவில் தான் சாத்தியம் ஆகும், நேர்லெல்லாம் சாத்தியம் ஆகாது. ஏன்னா நாம் வந்து நம்ம வாழ்க்கையெல்லாம் எப்படி வாழ்கிறோம் அப்படின்னா சினிமாவை பார்த்தே வாழ்ந்து பழகிட்டோம். நம்ம சின்ன குழந்தையிலேருந்தே நமக்கு என்ன வாழ்க்கை, சினிமா தானே வாழ்க்கை. அப்போ நம்ம சினிமாவில் இருக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்த்துட்டு உண்மை உண்மைன்ட்டு அப்படியே வாழ்ந்து பழகிட்டதுனால ஓ நம்ம வந்து தவம் பண்ணால் அப்படியே நம்ம சுற்றி புத்து பிடிச்சிக்கோம், அந்த புத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே அப்படியே படர்ந்து அப்படியே மேலே மூடிடும். அதுதான் தவத்தினுடைய முழுமை. அதுக்கு நமக்கு எத்தனை வருஷம் ஆகுமோ தெரியாது. அப்படியே அந்த புத்து மூடின பிறகு ஒரு நாள் சிவபெருமான் தோன்றி நமக்கு பக்தா உனக்கு என்ன வரம் வேணும் சொல்லுன்னு கேட்பாரு. அப்போ தான் நம்ம வந்து ஆத்ம ஞானத்தவர்கிட்ட கேட்டு பெறணும் போல் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அப்படிலாம் தவம் இருக்கிற மாதிரி. அல்லது இப்போ சினிமாவில் காட்டுறவங்கலாம் உண்மையிலே ஆத்ம ஞானம் கேட்கறது இல்லை, அந்த தவம் இருந்து அந்த புத்து களைச்சி உடஞ்ச உடனே வெளியே வந்து எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்குற மாதிரி சினிமாவில் டைலாக் வரும். ஏன்னா அந்த படத்தை எடுக்கிறவனுக்கு அது இது வேணும் தானே, அவனுக்கு ஆத்ம ஞானமாக தெரியும். சினிமா எடுக்கிறவனுக்கு வந்து ஆத்ம ஞானம் தெரியாதுல்ல. அதனால அந்த சினிமாவில் அவன் படம் எடுக்கும்போது என்ன கதை விடுவான்னா, அந்த ரிஷி வந்து அந்த தவத்தை களைஞ்சி வெளியே வந்தவுடனே எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்குற மாதிரி ஒரு சினிமாவை கொண்டு வருவானுங்க. ஆனால் உண்மை என்னன்னா அப்படியெல்லாம் தியானிக்கப்படும் பொருள் வெளியே இல்லை. ஏன்னா தியானிக்கப்படும் ஒன்றையே நாம் வந்து வெளியிருந்து பிடிக்க பார்க்குறோம் அப்படின்னா அது எப்படி ஆகுங்க? அதாவது தியானிப்பவன் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, அப்புறம் தியானம் செய்பவன் அப்படிங்கிற ஒரு செயல் இருக்கு இல்லையா, இதையெல்லாம் விட்டு விட வேண்டும். ஏன் விட்டு விட வேண்டும் அப்படின்னா, இப்போ நான் தான் தியானிக்கிறேனுங்கும் போது அது ஒரு அகங்காரமாக மாறும். நான் பண்ணுறேங்க, நான் தியானம் பண்ணுறேங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா, இது ஒரு ஈகோ. ஏன்னா நம்ம கேட்போம் இல்லை, எங்க உங்க எல்லாம் விட்டுட்டீங்களா, எல்லாம் விட்டுட்டேங்க, ஆனால் தியானம் பண்ணுறத மட்டும் விட முடியல. அப்போ நான் தியானிக்கிறேனுங்கிற ஈகோவை விட முடியல. அப்போவும் நம்ம நானுங்கிற அகங்காரத்தில் தான் இருக்கோம். என்ன கொஞ்சம் ஈகோவை வேற மாதிரி மாற்றிக்கிட்டோம், என்ன மாதிரி மாற்றிக்கிட்டோம், இவ்வளோ நாள் வந்து என்ன ராமசாமி குப்புசாமி கமலா விமலா அப்படின்னு ஈகோவில் சொல்லிட்டு இருந்த நாம் இப்போ நான் தியானம் பண்ணுறேன் அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம். அப்போ தியானிக்கிறவன் யார் யா அப்படின்னு நம்ம கேட்டால் நான் தான் தியானிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொன்னால், எதை தியானிக்கிறேன் அப்படின்னு கேட்ட பிறகு நான் இந்த கடவுளை நினச்சி தியானிக்கிறேன் அல்லது இந்த தியானம் பண்ணுறேன் இப்படி சொல்லி கொடுத்தாங்க, ஒரு விளக்கை பார்த்துக்கிட்டே தியானம் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு தியான முறையை கையில் பிடிச்சிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் இங்கே ப்ராப்ளம். ஏன்னா இந்த மாதிரி இருமை நிலையில் வந்து இறைவன் அறிமுகமாவது கிடையாது. ஏன்னா இங்கே தியானிப்பவன்கிற ஒரு தன்மை வந்து நானுங்கிற ஈகோவை கிரியேட் பண்ணோம். தியானிக்கப்படும் பொருள் ஒன்று தனக்கு வேறாக இருக்கிறது, அது சிவனோ விஷ்ணுவோ ஏதேனும் ஒரு கடவுளாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் கடவுளையே வந்து எனக்கு உருவத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, வள்ளலார் மாதிரி நான் ஜோதி வழிபாடு வந்துட்டேங்கன்னு கூட நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிட்டீங்கன்னு கூட வச்சுக்கலாம். இப்போ நேற்றெல்லாம் போய் தைப்பூச ஜோதியெல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அப்போ வள்ளலார் மாதிரி நானும் வெளியிருந்து ஜோதியை பார்க்க போகிறேன், ஜோதி தான் கடவுள் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அதுவும் உங்களுக்கு வேறாகத்தானே இருக்கிறது. அப்போ அந்த ஜோதி வேறு நான் வேறுங்கிற இருமை நிலை எப்படி இறைத்தன்மையை கொடுக்கும்? கொடுக்காதுங்கிறாரு இங்கே இந்த ஸ்லோகத்தில். அதான் சொல்கிறாரு, தியானிப்பவன் என்ற உணர்வும் தியானம் செய்வது என்ற செயலையும் விட்டு விட வேண்டும். ஏனென்றால் மனசானது என்ன, ஏதேனும் ஒரு வெளி விஷயத்தை பிடிக்க பார்க்குது. அந்த வெளி விஷயம் என்பது தனக்கு வேறாக ஒரு ஜோதி இருப்பது போல அல்லது கடவுள் இருப்பது போல வெளியே ஒன்ன பிடிச்சிக்க பார்த்தாலே அது மனதனுடைய ஏமாற்று வேலை. அடுத்தது அதை நான் தான் செய்யறேன் அப்படின்னு ஒரு ஈகோவும் உள்ள கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது நமக்கு தெரியல. நாம என்ன நினைக்கிறோம், நான் ஜோதி வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறேங்க அப்படின்னு நம்ம வெளியே பில்டப் பண்ணிக்கிறோம். ஆனா அந்த வெளியே இருக்கிற வேற ஒரு கடவுள், அதை வழிபடுகின்றவன் நான், அங்கேயும் நானுங்கிற ஒரு அகங்காரம் வந்துடத்தான் செய்யுது. அப்ப நானுங்கிற ஈகோவை என்னால் விட முடியல, எனக்கு வேறாக கடவுள் இருக்கிறார் என்பதையும் என்னால் விட முடியல. அப்ப இதற்கு பெயர் இருமைகள். அப்ப இந்த இருமைகள் இருக்கின்ற வரைக்கும் உங்களுக்கு இறைத்தன்மை உண்டாகாது. அப்ப இந்த நிலையில வெளியே தேடிக்கிட்டு இருக்கிறவங்க யாரும் இந்த அத்தியாத்ம ஞானத்துல வெற்றி பெறுவது கிடையாது. ஏன்னா அவங்க வந்து கடவுள் வேறு நான் வேறுங்கிற அந்த இருமை நிலையில் இருந்து கொண்டு இந்த மாதிரி வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை இங்க சொல்றாரு. அப்போ இந்த மாதிரி வெளி விஷயங்களில் மனம் சிக்கிட்டா அவர்கள் சிக்கிக் கொள்கிறார்கள். அப்ப யாருக்கு உண்மையிலேயே தான் இருக்கிறேனுங்கிற தன்னுணர்வை பிடிக்க முடியும்? இங்க தியானிப்பவன் ஒருத்தன் கிடையாது, தியானிக்கப்படும்ங்கிற ஒரு விஷயமும் கிடையாது, தியானம் மட்டும்தான் இருக்கு, அதுதான் நான். அப்ப நான் அப்படிங்கிற அந்த தியான நிலைக்குள்ள நீங்க எப்ப போறீங்களோ அதுக்கு அப்புறம் தாங்க சமாதி. அட்டாங்க யோகமே தான், பதஞ்சலி மகரிஷியினுடைய அட்டாங்க யோகத்துல தியானத்துக்கு அப்புறம் எட்டாவது நிலை சமாதி, ஏழாவது நிலை தியானம். அப்ப ஏழாவது நிலை தியானம் என்பது தியானிப்பவன் ஒருத்தர் வரக்கூடாது, தியானிக்கின்றேன் என்று தன்னை எடுத்துக்கொள்ளக்கூடாது, இரண்டுமே இல்லாமல் இருக்கின்ற நிலையில தியானம் மட்டும்தான் இருக்கும். அந்த தியானம் எப்படி இருக்குதாமா, காற்றில்லாத இடத்தில் எரிகின்ற விளக்கை போல. அப்ப நீங்க ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டீங்கன்னா அந்த தீபம் வந்து அசையாம அப்படியே ஆடாம நிக்குதுன்னா அந்த இடத்துல எந்த சலனமும் இல்லை இல்லையா, அந்த தீபம் மட்டும் வெளிச்சத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு, பிரகாசமா இருக்கு. அப்ப அந்த பிரகாசமான வெளிச்சத்தை கொடுத்துட்டு இருக்கிற அந்த அசையாத தீபம் போல உங்களுடைய மனம் அசையாமல் இருந்தால் அதற்கு பெயர் சமாதி அப்படின்ட்டு அருமையான ஒரு விளக்கத்தை இங்க கொடுக்குறாரு. அதுதான் சொல்றாரு, நிர்வாத தீபவ சித்தம் சமாதிகி அவிதீயதே. எந்த ஒரு சலனமும் இல்லாத தீப நிலையில் மனம் இருந்தால், சித்தம் இருந்தால் அதற்கு பேரு அபிதீயதே அப்படிங்கிற அருமையான விஷயத்தை இங்க கொடுத்துட்டார். அப்ப சமாதினா என்ன புரிஞ்சுக்கணும், நானே அந்த அறிவு சுடர், நானே அந்த ஆத்ம தீபம், ஆத்ம ஒளி. நீங்களே தீபமா மாறிடணும், உங்களுக்கு வேற ஒரு தீபத்தை பார்க்கறதுக்கு எங்க போகக்கூடாது, வடலூர் போகக்கூடாது. வடலூர் போய் எனக்கு வேற ஒரு தீபத்தை பார்த்தீங்கன்னா நீங்க வேற, கடவுள் வேற. ஏன்னா அந்த தீபமே நீங்களா இருந்து கொண்டு வேற ஒரு தீபத்தை போய் பார்க்குறீங்கன்னா எவ்வளவு பெரிய அஜ்ஞானம். இந்த அஜ்ஞானம் எப்பொழுது வள்ளலாருக்கு தெரிஞ்சதோ அப்ப கிளம்பிட்டாருன்னு நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நீங்க நிறைய பேர் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. வள்ளலாருக்கு அதான் உண்மை. வள்ளலார் என்ன பண்ணிட்டாருன்னா அவரு கடைசியா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, என்னுடைய ஐந்து திருமுறைகளை நீங்க படிக்காதீங்க, டைரக்டா ஆறாம் திருமுறை மட்டும் எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டாரு. ஏன் அப்படி சொல்லணும், அவருக்கே தெரிஞ்சு போச்சு அது வேஸ்ட்டு அப்படின்ட்டு, அதனால அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார். அப்போ இதிலிருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு விஷயங்களை கடந்து வருகின்ற பாதைகள் பலவாறாக இருக்கலாம். அது ஆரம்ப நிலையில் நாம் இதை சரின்னு சொல்லி சில விஷயங்களை போதிச்சிருக்கலாம், ஆனால் அதுவே சாஸ்வதமாக சத்தியமான அங்கேயே நின்றுடக்கூடாது. அதுதான் நான் சொன்னேன். இப்போ நீங்கள் அஞ்சாம் கிளாஸ் படிக்கும்போது அஞ்சாம் கிளாஸ் குழந்தைகள் பாடம் சொல்லி கொடுக்கலாம், அப்போ நீங்கள் அஞ்சாம் கிளாஸ்க்கு வாதியாராக கூட இருக்கலாம். ஆனால் அஞ்சாம் கிளாஸ் தான் சாஸ்வதமா இல்லைங்க, அப்புறம் ஆறாவது கிளாஸ் இருக்கு. அப்போ ஆறாம் கிளாஸ் படிக்கும்போது நீங்கள் ஆறாம் வகுப்பு மாணவனாக இருந்து இன்னொரு ஆறாம் வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு நீங்கள் வகுப்பாசிரியர் கூட மாறிக்கலாம். ஆனால் ஆறாம் கிளாஸே முடிந்த முடிவா இல்லை, அடுத்தது ஏழாம் கிளாஸ் இருக்கு. இப்படி தான் நம்ம எப்படி கிளாஸ் மாறிக்கிட்டே வரோமோ அது மாதிரி ஆன்மீக படிநிலைகளும் படிப்படியாக உயர்ந்து வரும்போது அவர்களுக்கு தெரிய வரும், நம்ம எங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு அன்றைக்கி அடம் பிடிச்சிட்டு இருந்தோம், இப்போ பார்த்தீங்கன்னா அதை கடந்து இப்படி ஒரு நிலை இருக்குது. அப்போ இந்த நிலையை சொல்லாமல் நான் போய் அந்த நிலையை சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன், இப்போ எனக்கு தெளிவாகி போச்சு, இப்போ இதுதான் ஃபைனல், இனிமேல் பழசெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு கொடுக்குறோம் இல்லையா, அங்கே தான் நம்ம நிற்கணும். அதுக்கு தான் இப்போ நம்ம பாடத்திட்டமெல்லாம் நம்ம இப்படி உங்களுக்கு தெளிவாக கிளியராக புரிய வச்சுக்கிட்டு வரோம். இப்போ நாம் இங்கே சொல்லி கொடுக்குற சப்ஜெக்ட் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், பிஹெச்டி சப்ஜெக்ட் அப்படின்ட்டேன். இப்போ நீங்கள் பிஹெச்டிக்கு வந்து நேரடியாக உட்காந்துட்டு எனக்கு புரியலன்னு சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா நேற்று ஒருத்தர் கேட்டார், யூடியூப்லேயே கேட்டார் ஒருத்தர், அதாவது பஞ்சதசி வந்து வித்யாரண்யர் கொடுத்தது அருமையான அத்வைத நூல் தான், ஆனால் அது இப்போ எடுத்த உடனே நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் மக்களால் புரிஞ்சிக்க முடியாது, நீங்கள் அதெல்லாம் இப்போ கொடுக்கக்கூடாது, இப்போல்லாம் வந்து இருமைகளில் பக்திகளை தான் கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு கருத்தை எழுதினார். நான் அவருக்கு கொடுக்கலையே, இதை நீங்கள் பக்தியில் போங்க சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த கிளாஸ் கிடையாது. இந்த கிளாஸ் யாருக்குன்னா நானே பிரம்மம்னு உணர்கிறவங்களுக்கு தான் இந்த கிளாஸு. ஆனால் நான் வந்து இல்லைங்க, இன்னும் நான் ஒன்றாம் கிளாஸே படிக்கலங்கிறவங்க வந்து பிஹெச்டி உட்காந்து என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. அப்படி தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுங்க. அப்புறம் நாம் சொல்கிறதையே சரியில்லைங்க, நீங்கள் எப்படிங்க சொல்லலாங்க, நானே கடவுள் நீங்கள் எப்படி சொல்லலாம், நமக்கு வெளியே கடவுள் ஒருத்தர் இருக்காரு நீங்கள் போய் நானே கடவுளுங்கிறீங்கன்ட்டு நம்மகிட்டே சண்டைக்கு வராங்க. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு எதுக்கு இந்த சப்ஜெக்டுக்குள்ளே வர சொல்கிறேன், நான் வரவே வேண்டாங்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்டை பாருங்கள், உங்களுக்கு வெளியே கடவுள் இருக்காருன்னா அந்த கடவுளை போய் கும்பிடுங்க, கோயில் கோயிலாக சுற்றுங்க, ஒவ்வொரு சித்தர் சமாதியாக போங்க, யார் வேண்டாங்கிறான். இங்கே எப்போ வரணுமோ அப்போ வாங்க, இந்த பிறவியில் வர முடியுமா, இன்னும் பத்து பிறவி கடித்து வர முடியுமா, எப்போ நடக்குமோ நடக்கட்டும். ஆனால் இங்கே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஹையர் லெவல் சப்ஜெக்ட், இங்கே வந்தால் சமாதி தான். ஏன்னா ஒரே சமாதி தான் இங்கே, நீங்கள் வந்து சமாதியில நான் ஆக மாட்டேன், நான் இன்னும் நிறைய வாழ்க்கையெல்லாம் வாழணும் அப்படின்னா நீங்கள் எப்படி சமாதியை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா. அதனால் திடீர்னு வந்து சமாதினோட ஐயோ சமாதியா, என்னங்க நான் இப்போ தான் வாழவே வந்திருக்கிறேன், என்ன போய் சமாதி பண்ணிட்டு வைக்க போட்டிருக்கேன் அப்படின்னு பயந்துக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு சமாதிங்கிற கடைசி நிலைக்கு வந்து நின்றுக்கிட்டு சமாதியை கண்டு பயந்தா நான் என்ன சொல்லட்டும். அத்தாங்க யோகத்திலேயே எட்டாவது நிலை சமாதி. ஆனால் நீங்கள் முன்னாடி ஏமனையமம் கடைப்பிடிக்க மாட்டேன், ஆசனம் பயில மாட்டேன், பிராணாயாமம் கற்றுக்க மாட்டேன், நான் இந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேன், டைரெக்டாக சமாதிக்கு வந்து உட்காந்துக்குவேன் எப்படி முடியும், அல்லது டைரெக்டாக தியானம். சமாதி கூட நிறைய பேர் பயப்படுறாங்க, ஆனால் தியானம் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க, அந்த தியானம் இந்த தியானம்ட்டு வேணால் போகலாம் அப்படின்ட்டு நிறைய தியானங்களுக்கு போகிறாங்க. அதெல்லாம் வந்து நடைமுறைக்கு ஒத்து வராதுங்க. ஏன்னா அட்டாங்க யோகத்தினுடைய எட்டாவது நிலை வந்து எட்டாம் வகுப்புன்னு வச்சுக்கோங்களேன், சமாதிங்கிறது. நம்ம ஒன்றாம் கிளாஸும் ரெண்டாம் கிளாஸே ஒழுங்காக படிக்கலை, நேராக வந்து ஏழாம் கிளாஸில் உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணுறான்னா எப்படி முடியும். அது மாதிரி தான் நிறைய பேர் நேரடியாக ஏழாம் கிளாஸில் வந்து தியானத்தில் உட்காந்துக்கிறாங்க, அல்லது எட்டாவது சமாதிக்கே நான் வந்துட்டேன் டைரெக்டாங்கிறாங்க. வந்தால் முடியாது, அதெல்லாம் புரியாது. அதனால் இங்கே அவர் அழகாக சொல்கிறார், இங்கே வந்து சாஸ்திரத்தை நல்லா கேட்கணும். இந்த இடத்துக்கு வரும்போது இந்த சாஸ்திர சிரவணம் இருக்குது பாருங்க, இதை கேட்கறதுக்கு ஒரு பக்குவம் வரணும், அந்த பக்குவத்துக்கு தான் உங்களுக்கு சாதன சதுஷ்டயம் வரணும். சாதன சதுஷ்டயம் வந்தால் தான் நீங்கள் சாஸ்திரமே கேட்க முடியும். அதாவது சமம் தமம் விடல் சகித்தல் சமாதானம்னு கைவல் நம்மளத்தில் தாண்டவராய சாமிகள் சொல்கிறத தமிழில். அப்போ இங்கே ஸ்ரத்தையெல்லாம் எல்லாமே வரணும் உங்களுக்கு, வந்தால் மட்டும்தான் இந்த வாசகங்களெல்லாம் கேட்டு பொறுமையாக கேட்டு புரிஞ்சு நடைமுறைக்கு வர முடியும். அப்போ நிதித்தியாசனம்ங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதனால் இங்கே அதை முடிச்சுட்டிங்க என்ன சொல்கிறாருன்னா, சமாதியை பற்றி பேசுகிறாரு. இதுக்கு முன்னாடி ரெண்டு சமாதியை ரிஜெக்ட் பண்ணார். அது என்னென்ன சமாதி? நிர்விகல்பம், சவிகல்பம். சவிகல்பம் என்பது தனக்கு வேறாக கடவுளை நினைத்து தியானிப்பது. கடவுளை நினைத்து தியானிக்கின்ற சமாதி ஃபெயிலியர் சமாதி. ஏன்னா நீயே தேடும் பொருளாக இருந்து கொண்டு நீ வேறு என்ன பொருளை பிடிக்கப் போகிறாய், நீ எதிர்பார்க்குற சிவபெருமான் ஒரு நாளும் அப்படி ஜடாமுடியோடு வரப்போகிறதே கிடையாது. புத்து கட்டிட்டா கூட புத்துக்குள்ளேயே இருந்து அப்படியே சாக வேண்டியது தான், ஒன்றும் நடக்காது. ஏன்னா இதெல்லாம் தெரியாமல் தான் மகான்கள்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. நம்ம வந்து அந்த காலத்தில் அப்படியே தவம் இருந்தாங்களாமா, அப்படியே மண் புத்தெல்லாம் கட்டிக்கிச்சாமா அப்படின்னு நம்ம படிக்கும்போது நல்ல சுவாரஸ்யமாக இருக்குங்களா. அப்போ சின்ன பையனாக இருந்தப்போ ரமண மகரிஷி இதை இந்த மாதிரி படிச்சுட்டாரு. ரமண மகரிஷியும் அப்படியா, நம்ம போய் தவம் பண்ணால் அப்படியே நம்மளை சுற்றி புத்து குட்டிக்கு போல் இருக்கு, அந்த புத்து கட்டிட்டா நம்ம அப்படியே சிவபெருமான் தோன்றி நமக்கு அருள் புரிவார் போல் இருக்குன்ட்டு போய் என்ன பண்ணிட்டாருன்னா, திருவண்ணாமலை கோயிலில் உள்ள பாதாள லிங்கேஸ்வரர்களில் போய் அப்படியே தவத்தில் உட்காந்துட்டாரு. அப்படியே வெளியே வராமல் இருக்கிறாரு. அப்படியே கரையானெல்லாம் அவர் காலை அரிக்க ஆரம்பிச்சுது. ஆனால் வயிறு பசி, உடம்பெல்லாம் இழைச்சி போய் காலெல்லாம் அரிப்பு ஏற்பட்டு அப்பப்போ பசி எடுத்தாலும் திருப்பி வெளியே வந்து வந்து சாப்பிட்டுட்டு போய் போய் உட்காந்து பார்த்தாரு. காலெல்லாம் புண்ணாயிடுச்சு, அந்த கரையானங்கள்லாம் கடிச்சு கடிச்சு அந்த மண்ணில் உட்காந்து உட்காந்து புண்ணானதுனால அவர் அது பண்ணுறது தப்புங்கிறத அவர் தெரியாமல் தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ தான் பக்கத்தில் இவர் பார்த்துட்டு சொன்னார், இப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா, இதை நீ வந்து உள்ளே போய் அப்படிலாம் சினிமாவில் காட்டுற மாதிரி தவம் இருக்க முடியாது, நீ உன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ இந்த மாதிரி வேதங்களை படிக்கணும், சாஸ்திரங்களை படித்து தான் வர முடியும்னு சொன்னதுக்கப்புறம் தான் நிறைய புத்தகங்களை படித்தார், நிறைய புத்தகங்களை நமக்கு ரெஃபரன்ஸ் பண்ணார். யார்? ரமண மகரிஷி. அப்போ இது மாதிரி மகான்கள் வந்து வாழ்ந்து காட்டுறாங்க இல்லையா வாழ்க்கையை, அந்த மாதிரி நடைமுறை வாழ்க்கையை தான் நம்ம எடுத்துக்கணும், சினிமா வாழ்க்கையை எடுத்துக்கக்கூடாது. நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம், சினிமா வாழ்க்கையை எடுத்துக்கிறோம். சினிமாவில் வந்து அப்படி பண்ணால் கடவுள் தோன்றுவார், இப்படி பண்ணால் கடவுள் தோன்றுவார் அப்படின்னு. அப்புறம் அவன் காசு பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு புருடா விட்டுலாம் கதை எடுப்பான். ஆன்மீக படம் பூரா பார்த்தீங்கன்னா அம்பாள் அப்படியே தோன்றி வருவா, அவங்க வீட்லேயே அம்பாள் வந்து வேலை செய்வா, இப்படிலாம் கதை கட்டியிருப்பானுங்க. அப்படிலாம் கடவுள் வருவாருங்கிற கற்பனையிலேயே மக்கள் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடாது. உண்மையாக அப்படிலாம் கடவுள் வரமாட்டார், ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற உணர்வு தானே கடவுள். அப்போ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இந்த இடத்துக்கு வரணும். அதை தான் இங்கே மகான்கள் சொல்கிறாங்க, இது ஒரு பெரிய டாபிக், அதுதான் சமாதி. அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும், தியானத்தினுடைய ஆரம்பத்துல நான் தியானிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கர்த்தா இருக்கும். கர்த்தானா என்ன, நான் செய்கிறேன்ங்கிற அகங்காரம் இருக்கும். அந்த தியானம் செய்கிறேன் அப்படிங்கிற செயல் உணர்வு, அதுக்கு பேரு கர்த்தா. அப்புறம் நான் தியானத்தை அனுபவிக்கிறேன், அதுக்கு பேர் போக்தா. என்ன போக்தா? நான் தியானம் பண்ணங்க அப்படியே அமைதி வந்துச்சு பாருங்க, ஆனந்தமா இருக்குங்க அப்படின்னு ஒரு அனுபவத்தை சொல்றது. அப்படி அனுபவிப்பவன் யாருங்க? ஆத்மா கிடையாது, அது மனசு. அப்ப மனசு வந்து ஒரு அனுபவத்தை சொல்றதை வச்சுக்கிட்டு அதுதான் ஆத்ம அனுபவம் அப்படின்னு தவறா புரிஞ்சிக்க கூடாது. ஒரு அமைதியை பார்த்தேன், ஒரு வெளிச்சத்தை பார்த்தேன் அப்படின்னு நீங்க என்ன சொன்னாலும் அதெல்லாம் வந்து மைண்டு தான் அதை பார்த்துட்டு சொல்லுது. அப்ப இங்க கர்த்தா போக்தா அப்படிங்கிறது நீங்க ஏதோ வெளியே செயல் செய்யறது மட்டும் கிடையாது, தியானம் வரைக்குமே நான் செய்கிறேன்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு பேரு கர்த்தா போக்தா. அப்ப இந்த இரண்டும் எப்பொழுது நீங்க விட முடியும்னா, சிரவண மனனத்தை சரியா பண்ணா மட்டும்தாங்க விட முடியும். சாஸ்திரத்தை கேட்பதும் சாஸ்திரத்தில் இருக்கிற சந்தேகங்களை தெளிவு பெறுவதன் மூலமா தான் நீங்க நிதித்தியாசனத்துல நிக்க முடியும். அப்ப இங்க சாஸ்திர சிரவணம் மிக மிக முக்கியம் அப்படிங்கறத இங்க வலியுறுத்துறாரு வித்யாரண்யர். அப்படி வலியுறுத்தி இது மாதிரி நீ வந்தா உனக்கு தியானிக்கப்படும் பொருள் உனக்கு வேறாக இல்லை, தியானிப்பவன் என்ற ஒரு செயலும் இல்லை, ஏனென்றால் இருப்பது நீ மட்டுமே. அப்ப நீயே அந்த தியானம். அப்ப அந்த தியானத்துல என்னுடைய வைபவம் தான் இந்த பிரபஞ்சம்னு தெரியும் போது இங்க எல்லாமே 24/7 தியானம் தான். நீங்க என்ன பண்ணாலும் தியானம் தான், அதுதான் தியானம். தனியா உட்காந்து பண்றதல்ல தியானம். ஏன்னா நிறைய பேர் தியானம் அப்படின்னா நான் அந்த கடவுள் நினைச்சு பண்றேன், இந்த பூஜையை பண்றேன், இந்த வெளிச்சத்தை பார்த்து பண்றேன், இந்த ஜோதியை பார்த்து பண்றேன், அல்லது மூச்சை கவனிச்சு பண்றேன், ஏதேனும் ஒன்று பிடிச்சுக்கிட்டு பண்றதுக்கு தியானம் என்று பெயர் கிடையாது அப்படின்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால இங்க இவர் சொல்றது என்னன்னா, மனசு வந்து சலனம் இல்லாம உங்ககிட்ட எந்த விகல்பமும் இல்லாம நிர்விகல்பமா தன்னை இழந்தும் விடாம சவிகல்பமா இன்னொன்னையும் பிடிக்காம தன்னிருப்பில் தன்னுடர்வை உணர்ந்தவாறு சலனம் இல்லாம நிக்குது பாருங்க, அதுக்கு பேர் தாங்க உண்மையா சமாதி. நான் இருக்கிறேன் அப்படிங்கிற தன்னுணர்வை இழக்காம நின்றுட்டீங்கன்னா அதுக்கு பேர் சமாதி. அந்த நிலையை இங்க புரிய வைக்கிறார். அப்ப இந்த ஸ்லோகத்துல வந்து நிதித்தியாசனத்திலிருந்து சமாதிக்கு உண்டான மாற்றம் இயல்பாகவே நிகழ்கிறது அப்படிங்கிறது இங்க விளக்கம் கொடுக்கிறார். எப்படின்னா, எப்படி உங்களுக்கு சமாதி கை கூடும் அப்படின்னா, சிரவண மனன நிதித்தியாசனத்தினால் மட்டும்தான் சமாதி கை கூடும். ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி சமாதிங்கிறது எங்க போய் குகையில் இருக்கிறதோ அல்லது நாம வந்து எண்ணங்கள் இல்லாம அப்படியே அமைதியா உக்காந்துடுறதோ அப்படி எல்லாம் கிடையாது. ஏன்னா இங்க சமாதி என்பது அந்த ஆதியோடு சமமாவதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். நானும் பரமனும் வேறு வேறு இல்லை, நானே பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு என்னை நான் உணர்வதற்கு பெயர் சமாதி. அப்ப நான் என்ற கர்த்தா உணர்வும் நான் செய்கிறேன் அப்படிங்கிற அகங்காரமற்ற நிலையும் அதிலிருந்து என்னுடைய அனுபவம் என்ற போக்தா உணர்வும் நீங்கிய சலனமில்லாத ஒரு நிலையில் இருப்பதற்கு பெயர் சமாதி. அப்ப சமாதி என்பது முயற்சியினுடைய உச்சம் அல்ல, முயற்சி விலகிய பின் மிஞ்சும் எச்சம். இப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும் சமாதிக்கான டெஃபினேஷன் இதான். அதாவது நம்ம ஏதோ சமாதி செய்யறோம்னா நம்ம இந்த முயற்சி எல்லாம் பண்ணி பார்த்து கடைசியில் அதனுடைய உச்ச நிலையில நான் அடையிறேன் பாருங்க அதான் சமாதி அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படிலாம் நீங்க என்ன பிராக்டிஸ் பண்ணாலும் என்ன முயற்சி பண்ணாலும் அதன் வழியாக நீங்கள் செய்கின்ற செயல் விளைவுகளின் வாயிலாக உங்களுக்கு சமாதி கை கூடுவது கிடையாது. ஏனென்றால் அவ்வாறு செய்கின்ற செயல் விளைவுகளின் மூலமாக உங்களுக்கு கர்த்தா போக்தா அபிமானம் மட்டும்தான் வரும். நான் தியானம் செய்கின்றேன் என்ற அகங்காரம்தான் வெளிப்படும். ஆனால் அது அகங்காரம் என்று தெரியாத நிலையில் நீங்கள் தியானம் செய்து கொண்டிருப்பீர்கள். அப்படி செய்கின்ற தியானிப்பவன் யார் என்று உங்களுக்கு தெரியாமலேயே தியானத்தை செய்து கொண்டிருப்பீர்கள். அப்ப நான் தியானிப்பவன், அப்ப தியானிக்கும் படும் பொருள் என்ன? கேள்வி கேட்கணுமா இல்லையா? அப்ப நான் தியானிக்கின்றேன் என்றால் எதை நீ தியானிக்கின்றாய்? எதை தியானித்தாலும் அங்கு இருமை. அப்ப எனக்கு வேறாக எதையோ ஒன்றை நான் தியானிக்கின்றேன், அப்பொழுது இந்த டோட்டல் தியானம் ஃபெயிலியர் ஆயிடுதுல்ல. அதைத்தான் இங்க சொல்றாங்க மகான்கள், நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் தியானம் கிடையாது, அதெல்லாம் இருமைகள்ல மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட தியான வழிமுறைகள். அந்த தியான வழிமுறைகளுடைய நோக்கம் என்ன? கமர்சியல், காசு பண்றதுக்காக ஏதாவது ஒரு தியானத்தை சொல்லிக்கிட்டு காசை வாங்கிட்டு உட்காந்துருப்பாங்க. ஆனா அப்படிலாம் எந்த தியானமும் கிடையாது. ஏன்னா தியானிக்கப்படும் பொருளும் ஒன்று கிடையாது, தியானிப்பவன் என்ற ஒருவனும் கிடையாது, தியானம் மட்டுமே இருக்கிறது. அந்த தியானமே நீ தான், அதுதான் நீ, தத்துவம் அசி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய உபதேசத்தை இங்க சொல்றார். அதுக்கு பேர் தான் சமாதி. ஏன்னா அங்கதான் நீங்க எதையும் செய்யாம சிந்திக்காம தன்னுணர்வில் நிற்பீங்க. நான் இருக்கிறேனுங்கிற தன்னுடைய சுய இருப்பில் நின்றுட்டு இருக்கிறதுக்கு பேரு அந்த தியானத்துக்கு அப்பாற்பட்ட சமாதி நிலை, அதை இங்க புரிய வைக்கிறாரு. அப்ப இங்க நம்ம இந்த செயல்ல நிதித்தியாசனம் அப்படிங்கிற நிலையை திருப்பி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் தியானிப்பவன் என்ற அடையாளத்தையும் தியானம் செய்கின்றேன் என்ற முயற்சியையும் விட்டுவிட்டு கவனத்தை பிடிக்கவும் செய்யாமல் கவனத்தை தள்ளவும் செய்யாமல் அறியப்படும் ஆத்ம உண்மையில் மனம் தானாக அசையாமல் நின்றுவிட்டால் அதற்கு பெயர் சமாதி. அதுதான் நிதித்தியாசனம். என்ன இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் இங்க அறிவுறுத்துறார் வித்யாரண்யர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிதித்தியாசனம்ங்கிற நிலை வந்து என்ன நிலை தெரியுமா, அந்த மனசு வந்து தூய அறிவாக மாறிய நிலை, அவ்வளவுதான். அங்க மனசே இல்லை, அந்த மனசு வந்து கான்சியஸ்னஸா மாறிடுச்சு, மைண்டு வந்து கான்சியஸ்னஸா மாறி அந்த அறிவா பிரகாசிக்க தொடங்குற நிலைக்கு பேரு நிதித்தியாசனம். ஏன்னா இவ்வளவு நாள் மனசு என்ன பண்ணிட்டு இருந்தது, நான் வேறு இறைவன் வேறு அப்படின்னு தன்னை பிரிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தது. அப்ப அதனால இங்க நான் அனுபவிக்கிறேங்குது அல்லது நான் அதை செய்ய போறேங்குது, ஏதாவது ஒன்று கர்த்தா போக்தா அபிமானத்திலேயே இருக்கும். ஆனா அந்த கர்த்தா போக்தா அபிமானம் எங்க தொடங்குது, பூஜையில ஆரம்பிக்குது. நான் இந்த பூஜையை செய்கிறேன், நான் இந்த கோயிலுக்கு போகிறேன், நான் இப்படி பண்றேன் அப்படி பண்றேன்னு எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்க இல்லையா, அதுக்கு பேர் என்ன, கர்த்தா. இப்ப ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க, கோயிலுக்கு போறதெல்லாம் மூடத்தனம்பா, இப்பெல்லாம் அட்வான்ஸ் ஆயிடுச்சு, வீட்டுல இருந்தே நீ தியானம் பண்ணினா போதும், அங்க எதுக்கு போய் கோயிலில் போய் கியூ நின்றுட்டு இருக்க, வீட்டுல இருந்தே கடவுளை நினைச்சா போதும்பாங்களா, சரி அப்புறம் வீட்டுல இருந்தே தியானிக்கிறேன் அப்படி நினைச்சுக்கிட்டு அப்படி ஒரு கேட்டகரி எடுத்துக்கிறாங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் அடுத்த லெவல். அதாவது ஒன்னாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ்ல கோயில் போயிட்டு இருக்கிறாங்களா, அஞ்சாம் கிளாஸ்ல வீட்டுல இருந்தே செய்ய சொல்ற மாதிரி. ஆனா வீட்டுல இருந்தே செஞ்சாலும் அங்கேயும் நீங்க யாரு, நான் தியானிக்கின்றவன், தியானிக்கப்படும் பொருள் வேறாக இருக்கிறது. என்ன ஒரு வித்தியாசம், அங்க கோயில போய் சாமி கும்பிட்டீங்க, இங்க வீட்டுல இருந்துக்கிட்டு அந்த சாமியை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதானே, ரெண்டும் கொஞ்சம் மாற்றம். என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இங்க செலவு இல்லை, அங்க கோயிலுக்கு நம்ம செலவு பண்ணிட்டு போறோம், அப்புறம் நம்ம உடலை கொண்டு போய் வருத்திக்கிட்டு அங்க டிராவல் பண்றோம், இங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு சொகுசா சாமி தியானத்துல பாத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த டிஃபரன்ஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கும். அப்ப இது ஒரு அடுத்த டெவலப்மெண்ட் தானே. இப்ப எப்படி அன்னைக்கெல்லாம் நம்ம வந்து வேலைக்கு வெளியே போய் வேலைக்கு போயிட்டு இருந்தோம், இப்ப ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்துருச்சு இல்லையா, அது ஒரு அட்வான்டேஜ் தானே. முன்ன ஆபீஸ்க்கு போகணும், உடனே கார் எடுத்துட்டு கிளம்பணும், டிராஃபிக்ல நின்று போகணும், அப்புறம் ஒரு வழியாக ஆஃபீஸ் போய் சேர்ந்து வேர்க்க விறுவிறுத்து போய் சேர்ந்துட்டு அவசரமாக உள்ளே போய் வேலையை பார்க்கணும், அது ஒரு மாதிரி ஜாப். ஆனால் அந்த ஜாபை விட இப்போ என்ன, அதே வேலையை நீங்கள் வீட்டில் உட்காந்து செய்யுங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வீட்டில் உட்காந்து செய்யும்போது அதே சம்பளம் கொடுத்துட்றாங்க, ஆனால் வேலை நடக்கும் அது வீட்டிலேருந்து பண்ணாலும். அது மாதிரி கடவுள் கும்பிட்றதுக்கு நீங்கள் கோயில் கோயிலாக ஒரு காலத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கிறது பதிலாக வீட்டிலேருந்தே தியானிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணாலும் எப்படி பார்த்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, செயல் பண்ணுறீங்க. அதை புரிஞ்சுக்க சொல்றாரு இங்க வித்யாரண்யர். என்ன சொல்றாருன்னா, கர்த்தா போக்தா அபிமானத்தில் கடவுள் தெரிய மாட்டார். அப்ப அந்த கர்த்தா போக்தா அபிமானத்தை விட்டு விட்டால் மட்டும்தான் கடவுள் தெரிவார். அப்ப அந்த நிலைக்கு நம்ம பயணிக்கணுங்க, அதுதான் இங்க பாதை. அதை இங்க சொல்லித்தரதுதான் இங்க அத்தியாத்ம ஞானம், ஆத்ம ஞானம். அதை புரிஞ்சுக்குங்க, அதுதான் வித்யாரண்யர் இங்க புரிய வச்சு, ஆத்ம ஞானம் என்பது மனம் அசையாமல் தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் நிலை பெற்று இருப்பது அப்படிங்கறது இங்க புரிய வச்சிட்டார். அப்ப நாம் இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த செயல்படி சாதகங்களுக்கான உபதேசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி ஓடக்கூடாதுங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு சமாதி அடைய போறேன், நான் நிர்விகல்பத்துக்கு போறேன் அல்லது சவிகல்ப சமாதிக்கு போறேன், அந்த சமாதி இந்த சமாதி அப்படின்னு எந்த சமாதியும் போய் ட்ரை பண்ணக்கூடாது, அது தப்பு. அதே மாதிரி மனசு வந்து சலனமாகுது அப்படின்னா அந்த சலனத்தை உடனே எதிர்க்க கூடாது, எதிர்க்காம கவனிக்கணும். ஏன் இப்படி அசையுது, அது ஏற்கனவே நமக்கு பழைய பதிவுகள் இருக்கிறதுனால அசையுது, இப்போ இது நமக்கு புரிஞ்சு போயிடும். ஞானத்தினால புரிஞ்சு போன பிறகு இப்போ நம்ம அதை மனதையும் உடலையும் கடந்து நின்று நம்ம பார்க்கும்போது, இங்க நான் அதை செய்யலைங்கிற அந்த தன்முனைப்பு நீங்கிவிடும், ஆனால் நிகழ்வு தானா நடக்கும். அப்ப தன்முனைப்புக்கும் நிகழ்வுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் செய்கிறேன் அப்படின்னு செஞ்சா அதுக்கு பேர் ஈகோ, தானா அது நிகழ்றதுக்கு பேரு நிகழ்வுல வர விஷயம், அது ஈஸ்வர நிகழ்வு. அப்ப அப்படி நீங்க உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் அப்படி விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது அருமையா அவங்கள தூக்கிட்டு மேல லிஃப்ட் பண்ணும். அப்ப அதுக்குதான் நம்ம என்ன சொல்றோம், நிகழ்வுல பயணம் பண்ணுங்க, நீங்களா எதையாவது ஒன்று இழுத்து போட்டுக்கிட்டு அதை பண்றேன் இதை பண்றேன்ட்டு முயற்சி பண்ண கூடாது. அப்போ அதுக்குதான் இந்த விளக்கு உபமானம், அதாவது காற்றை வந்து நீங்க அடக்க முடியாது, ஆனா காற்று இல்லாத போது விளக்கு தானே நிலை பெறுகிறது இல்லையா. அப்ப காற்று தான் என்ன பண்ணுது, அந்த விளக்கை வந்து அசைய வச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப அது மாதிரி இங்க மனசை வெளி விவகாரங்கள் தான் அசைய வச்சுக்கிட்டே இருக்கு. அப்போ நீங்கள் வெளி விவகாரங்கள்னால மனசு ஏன் அசையுது, நான் செய்கிறேனுங்கிற அகங்காரத்தினால அசையுது. இங்கே எப்போ வந்து ஞானத்தில் புரிதல் வந்துடுச்சோ, இங்கே நான் செய்வதற்கு என்ன இருக்குது, இது நிகழ்வில் நடக்குது அப்படிங்கும் போது மனசு அசையாதில்ல. அப்போ மனசு அசையாதுன்னா என்ன புரிஞ்சுக்கணும், அப்போவும் அதே காரியம் நடக்கும், ஆனால் நான் செய்கிறேங்கிற ஈகோ இல்லாத நிலைக்கு பேர் சரணமற்ற நிலைன்னு புரிஞ்சுக்கணும். சரணமற்ற நிலை அப்படிங்கிற அடிப்படை உண்மையை வந்து நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, அதாவது இப்போ நம்ம வேலை செஞ்சுட்டு இருந்தால் நம்ம மூவ் ஆகிறோம், ஆனால் இவங்க என்ன சொல்லிட்டாங்க, காற்று வீசாத அசையாத ஜோதி போல இருன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் மூவ் ஆகாமல் அப்படியே ஒரு இடத்துல போய் உக்காந்துடலாம், நிஷ்டையில் உட்காந்துடலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இப்போ காற்று வீசாமல் அப்படியே சுத்தமாக காற்றையே இல்லாத நிலையில் ஒரு தீபம் எரியுமாங்க, அப்படிலாம் எரியாது. நீங்கள் வேணால் ஒரு தீபத்தை பற்றி அது மேலே ஏதாவது ஒரு காற்று இல்லாமல் இப்போ ஒரு கண்ணாடி கும்மியில் போட்டு மூடி பாருங்கள், அமிஞ்சு போயிடும். அப்போ காற்று இருக்கணும், இருந்தால் தான் தீபம் எரியும். ஆனால் அந்த காற்றுனால தீபம் பாதிக்கப்படாத அசைவற்ற தன்மையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அது மாதிரி இங்கே உலகம் என்றால் அந்த உலகத்தில் விவகாரங்கள் இருக்கும், ஆனால் அந்த விவகாரத்தில் மனசு அசையாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இவ்வளோதான் விஷயங்க. இப்படி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் காற்றே இல்லாமல் தீபத்தை நான் எரிய வைக்கிறேன் அப்படின்னா நடக்கவே நடக்காது. அதனால் உலகமே இல்லாமல் நான் நிஷ்டையில் இருக்க போகிறேன் அப்படின்னா அதுவும் நடக்கவே நடக்காது. அப்போ இது ரெண்டுமே சாத்தியம் இல்லை. அதனால காற்றில்லா நிலையில் தீபம் அசையாமல் இருப்பது போல நீ மனதை வைத்துக்கொள் அப்படின்னா, அங்கே சரணம் இல்லாத நிலையில மனசை வச்சுக்கோ அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கான ஒரு ஓமானத்தை எடுத்துக்கிறோம். அந்த ஓமானத்தை தப்பா புரிஞ்சிக்க கூடாது. காற்றே இல்லாதனால அந்த தீபம் அசையாமல் இருக்குதுன்னா எப்படி, காற்றே இல்லைன்னா தீபம் ஒன்று எரியுமா, எரியவே எரியாது. அது அசையக்கூடிய அளவுக்கு வேகமான காற்று இல்லை, ஆனால் அங்கே மெல்லிய காற்று இருக்கத்தான் செய்யும். அது மாதிரி இங்க மனசானது வெளி விவகாரங்களில் அசையக்கூடிய நிலையில் இல்லை, ஆனால் மெல்லமாக இருக்கும், தான் இருக்கிறேங்கிற தன்னுணர்வில் இருக்கும். அதுதாங்க சமாதி. அப்படி தான் இங்கே சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது, அதை புரிஞ்சுக்கணும். அப்போ சமாதி வந்து வாழ்க்கைக்கு எதிரானது கிடையாது, அது கண்களை மூடுவதால் வருவது கிடையாது. உள்ளே எழுகின்ற கர்த்தா போக்தா என்ற செயல் விளைவுகள் வந்து அந்த சமாதியை கெடுப்பதாக இருக்கிறது. அந்த நிலை அமைதியாகிவிட்டால் வருவது சமாதி, அவ்வளவுதாங்க. நான் கர்த்தா போக்தாங்கிற அபிமானத்தை விட்டுடுங்க, இவ்வளவுதாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க சமாதிக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்படிதான் மகான்கள் எல்லாருமே வாழ்ந்தாங்க. ஏன்னா இங்க நான் செய்கிறேனுங்கிற ஈகோ வந்துட்டா அதுதான் அசையுதுன்னு அர்த்தம். நான் எங்க செய்யறேன், இந்த உடலும் மனசு செய்யுதுன்ட்டு நீங்க ஒதுங்கி நின்றுட்டீங்கன்னா அது சமாதின்னு பேரு. அப்படிதான் சமாதி சொல்ல வராங்க, அதுக்கு பேர் தான் சகஜ சமாதின்னு பேரு. அதை புரிஞ்சுக்குங்கிறது இங்க சொல்ல வராரு. அப்போ அடுத்தது இப்போ நம்ம 56வது ஸ்லோகம் போனோம், டைம் பத்தாது. சமாதியில் வந்து மனதினுடைய விருத்திகள் வந்து எப்படியெல்லாம் அறிவுக்கு இடைஞ்சலாக பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் என்ன அடுத்தது டீப்பாக பேசுவார். இன்றைக்கி அதுக்கு நேரம் இல்லை, மணி 8:28 அதனால் நம்ம 56வது செயல அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இப்போ இன்றைக்கு நான் நேரம் கருதி இந்த 55வது ஸ்லோகத்தோட வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.